ஞாயிறு சிந்தனை.
அன்பு உள்ளங்களே, சரியாக 30 ஆண்டுகளுக்கு முன்னால 1980 மார்ச் 24 காலை 6 அல்லது 7 மணி அளவில் பேராயர் ஒருவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது கோவிலின் பின்புறம் வந்து நின்ற ஒரு படைவீரன் குறிவைத்து சுட்டான். ஒரே ஒரு குண்டு பேராயருடைய இதயத்தில் பாய்ந்தது. திருப்பலியை நிறைவு செய்யாமலேயே பீடத்தின் மீது சாய்ந்து பேராயர் பலியானார். அவர் கொலையுண்டதற்கு என்ன காரணம்? அதற்கு முந்திய நாள், அதாவது மார்ச் 23 பேராயர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த மக்களை அச்சுறுத்துகின்ற வண்ணம் அவர்களை சுற்றி வளைத்து ஆயுதம் தாங்கி நின்றிருந்த வீரர்களை பார்த்து பேராயர் சொன்னது இது: சகோதரர்களே, இங்கு நீங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த மக்கள் மத்தியில்தான் நீங்கள் பிறந்து வளர்ந்தீர்கள். இவர்கள் உங்கள் சகோதரர்கள். உங்கள் சகோதரர்களையே நீங்கள் கொன்று வருகிறீர்கள். இறைவன் தந்துள்ள கொலை செய்யாதே என்ற அந்த கட்டளையை மீறி உங்களுக்கு தரப்படும் நெறியற்ற ஆணைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவதை விட உங்கள் மனசாட்சிக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த அராஜகத்தை பார்த்து கொண்டு திருச்சபை மௌனமாயிருக்காது. உங்கள் ஆயர் என்ற முறையில் நான் ஆணையிடுகிறேன், உங்கள் அராஜகத்தை நிறுத்துங்கள். ஆயர் கூறிய இந்த சொற்கள், அவர் எடுத்துரைத்த உண்மைகள் மிகவும் கசந்திருக்க வேண்டும். அதனால் அடுத்த நாள் காலை அந்த படைவீரர்களில் ஒருவன் ஆயரது உயிரை பறித்தான். அன்புள்ளங்களே, நான் சொன்ன இந்த சம்பவம் நடந்தது எல் சால்வதோர் நாட்டில். அங்கு சான் சால்வதோர் நகரத்தில் பேராயராக இருந்த ஆஸ்கர் ரொமேரோ 1980 மார்ச் 24 அன்று உயிரிழந்தார். புனிதராக அவர் இன்னும் உயர்த்தப்படவில்லை என்றாலும் உலக அரங்கத்தில் பல்வேறு நிலைகளில் அவரை உண்மைக்காக நீதிக்காக உயிர்த்துறந்த ஒரு தலைவராக போற்றுகின்றனர். 20ஆம் நூற்றாண்டில் மனித சமுதாயத்தை நல்வழி நடத்திய பல தலைவர்களில் பேராயர் ரொமேரோவும் ஒருவர் என்று கருதுகின்றனர். பேராயர் ரொமேரோ ஒரு இறைவாக்கினர். இறைவனுடைய வார்த்தையை, அந்த இறைவார்த்தை கூறும் உண்மைகளை கலப்படமில்லாமல் எந்தவித அலங்காரமும் இல்லாமல் எடுத்துச் சொன்னவர். மனித வரலாற்றில் 1000 இறைவாக்கினர்கள் இதையே செய்தனர். உண்மையை சொன்னார்கள், உயிரை தந்தார்கள். உண்மைக்கும் உயிர் பலிக்கும் அப்படி ஒரு நெருங்கிய உறவு. உண்மை கசக்கும், உண்மை எரிக்கும், உண்மை சுடும். பொதுவில் சொல்லணும்னா உண்மை பல நேரங்களில் நம்மளை சங்கடப்படுத்தும். உண்மையினுடைய பின்விளைவுகளை நாம் இப்படி சொல்லும்போது ஒரு முக்கியமான அம்சத்தையும் நினைத்து பார்க்கணும். உண்மை விடுவிக்கும், உண்மை மீட்பையும் தரும். உண்மை தருகின்ற அந்த சங்கடத்தை சமாளிக்க முடியாமல் பல நேரங்களில் உண்மையை மறைத்துவிட அழித்துவிட எத்தனையோ முயற்சிகள் மனித வரலாற்றில் நடந்திருக்கின்றன. உண்மையை எடுத்து கூறிய இறைவாக்கினர்களை பல வகைகளில் நிறுத்த முயன்று எல்லாம் தோல்வி கண்ட பிற்பாடு இறுதியில் அந்த இறைவாக்கினர்களுடைய வாழ்வையே நிறுத்த வேண்டியதாகின்றது. இறைவாக்கினர்கள் சராசரி மனிதர்கள் அல்ல. கூட்டத்தோட சேர்ந்து கோஷம் போடுபவர்களும் அல்ல. தனித்து நின்று இறைவனுடைய வார்த்தையை தைரியமாக முழங்குபவர்கள். பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ 80களில் இறைவார்த்தையை முழங்கினார், குண்டடிப்பட்டு இறந்தார். மார்ட்டின் லூத்தர் கிங் 1960களில் அமெரிக்காவில் இறைவாக்கினை எடுத்துரைத்தார், குண்டடிப்பட்டு இறந்தார். மார்ட்டின் லூத்தர் கிங் மனதை கவர்ந்த நம்முடைய காந்தியும் சத்தியத்தை வாழ்க்கையில் மேற்கொண்டார். ஜனவரி 30 காந்தி சுடப்பட்டதை நாம் இப்போது நினைவு கூர்ந்தோம் இல்லையா? அன்பர்களே, இந்த பட்டியல் மிக நீளமானது. நேரம் கருதி இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். இறைவாக்கினர் பேசுவது பொதுவாக எல்லாரையுமே சங்கடப்படுத்தும் என்பதனால அவருக்கு அதிகமாக வரவேற்பு இருக்காது. இந்த எண்ணத்தை இயேசு இன்றைய நற்செய்தியில தெளிவாக சொல்கின்றார். சென்ற வாரம் ஞாயிறு சிந்தனையில நாம் எடுத்துக்கொண்ட லூக்கா நற்செய்தியினுடைய தொடர்ச்சியே இந்த வாரம் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டுள்ளது. நற்செய்தியை கேட்போம்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4. இயேசு தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா எனக் கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் எனும் பழமொழியைச் சொல்லி, கப்பர்நகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தொழுகை கூடத்திலிருந்து யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்.
ஏசையாவின் இறைவாக்கு இன்று இப்போது இங்கு நிறைவேறிற்று என்று நம்பிக்கையோடு இயேசு ஆரம்பித்தார். ஆரம்பம் அழகாகத்தான் இருந்தது. ஆனால் தொடர்ந்து தான் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு இயேசு ஒரு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பித்தார். வளர்ந்த ஊர் என்பதனால சிறுவயதிலிருந்தே இயேசு அங்கு நிகழ்ந்த பல காரியங்களை பார்த்து உணர்ந்து வந்தவர். அவங்க எல்லாருக்குமே தெரிந்த பல நெருக்கமான, அதே நேரத்தில் சங்கடங்களை விளைவிக்கக்கூடிய உண்மைகளை சொன்னார் இயேசு. அன்புள்ளங்களே, பல நேரங்களில் நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும் உண்மைகளை பார்க்க நாம் தவறுகின்றோம். ஒரு சின்ன உதாரணம், சின்னத்தனமான உதாரணமாக கூட இது தெரியலாம், ஆனால் இதுவும் உண்மை. நம்ம சாப்பிட்றப்ப சில சமயங்களில் மூக்கின் மீது அல்லது முகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு சாப்பாட்டு துகள் ஒட்டி கொண்டால் அதை நாம் உணர்வதில்லை. வேறு யாராவது அதை நமக்கு சொன்னால்தான் உண்டு. உண்மை வந்து நம்முடைய முகத்தில் ஒட்டி கொண்டிருந்தாலும் நம்மால் பார்க்க முடியாது. இன்னும் ஒரு சின்ன கதை. வயதான ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாரு. அவருக்கு மீசை அடர்த்தியாக இருந்தது. அவருடைய பேரன் பெரிய குறும்புக்காரன். தூங்கிக் கொண்டிருந்த அவருடைய மீசைக்குள்ளார ஒரு சின்ன கருவாட்டு துண்டை அவன் வச்சிடறான். தூக்கம் கலைந்து எழுந்த தாத்தா முகம் சுளிக்கிறாரு, ஒரே நாற்றம். தாத்தா அடுத்த அறைக்கு போறாரு, அங்கேயும் அதே நாற்றம். வீட்டுக்கு வெளியே போறாரு, அங்கேயும் அதே நாற்றம். உலகமே நாற்றம் அடிக்கிறது போல அவர் உணர்கின்றார். உலகம் நாறவில்லை, அவரது மீசைக்குள் ஒளிந்திருந்த அந்த கருவாட்டு துண்டுதான் இந்த நாற்றத்தினுடைய காரணம் என்று அவர் கண்டுபிடிப்பதற்கு பல மணி நேரங்கள் ஆயின. சங்கடமான உண்மைகள் மிக அருகில் இருந்தாலும் அவைகளை நாம் உணர முடியாமல் போகலாம். யாராவது அந்த உண்மையை எடுத்துச் சொல்லும்போது நாம் திருந்திக் கொள்ளவும் வாய்ப்புண்டு, திருப்பி அடிக்கவும் வாய்ப்புண்டு. இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் உண்மைகளை சொல்ல ஆரம்பித்ததும் அவங்க மனசில் இயேசுவின் மீது இதுவரை இருந்த ஈர்ப்பு, மரியாதை, மதிப்பு இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடைபெற ஆரம்பித்தன. இவர் யோசேப்பின் மகன் என்று இயேசுவின் பூர்வீகத்தை அவர்கள் அலசிய போது அதை நினைத்து பாராட்டியதாக நற்செய்தி சொல்லுகின்றது. ஆனால் நம்முடைய பூர்வீகத்தை யாராவது அலசும்போது பல நேரங்களில் ஓ இவன்தானே என்ற ஏளனம் அங்கே வந்து சேர்ந்துவிடும். அதுவும் ஜாதிய எண்ணங்களில் ஊறி போயிருக்கின்ற இந்தியாவில், தமிழகத்தில் பூர்வீகத்தை கண்டுபிடித்து கணக்கு போடுகின்ற நம்முடைய முயற்சிகள் பாராட்டுக்காக அல்ல, மாறாக மற்ற தேவையற்ற குப்பைகளை கிளறுவதற்காக என்பது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. சுடுகின்ற உண்மைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது சங்கடமாக இருந்தாலும் இந்த உண்மையையும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். உண்மைகளை கேட்டு சில சமயங்கள் மனமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் உண்மைகள் கோபத்தீயை கிளறிவிட்டு கொழுந்துவிட்டு எரியச் செய்துள்ளன. விவிலியத்திலும் பல இடங்களில் உண்மைகள் சொல்லப்பட்டபோது அந்த உண்மைகளை ஊமையாக்க அல்லது உண்மை சொன்னவர்களை ஊமையாக்க அவர்களுடைய உயிரை பறித்த சம்பவங்களும் உண்டு. இன்றைக்கு நற்செய்தியில் இயேசுவுக்கு அதே நிலைதான். இயேசு சொன்ன உண்மைகளை கேட்க முடியாமல் அங்கே அமர்ந்திருந்தவர்களுடைய கோபம் கொலைவெறி ஆகின்றது. இந்த முறை இயேசு தப்பித்துக் கொள்கின்றார். ஆனாலும் அவர் விடவில்லை. அன்று இறைவாக்கு உரைக்க அவர் தொடங்கிய பணி கல்வாரி பலியில்தான் முடிந்தது. அன்பு உள்ளங்களே, இதோ நம்முடைய இறுதி சிந்தனை. இறைவாக்கினரின் வழியே கடவுள் பயன்படுத்தும் ஆயுதம் இறைவாக்கு. கொஞ்சமும் பூசி மெழுகாமல் உண்மையை கூறுகின்ற இறைவாக்கு அறுவை சிகிச்சையில் நாம் பயன்படுத்தும் கத்தியை போன்றது. அது உயிரை எடுப்பதற்கு பதில் உயிரை கொடுக்கும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் இறைவார்த்தையை ஒரு வாழுக்கு ஒப்புமைப்படுத்தி அழகிய வரிகள் சொல்லப்பட்டுள்ளன. உடலுக்குள் சென்று உதவிகள் செய்யும் கத்தியைப் போல மனதுக்குள் சென்று இறைவாக்கு நாம் அனைவருக்கும் நலம் தரும்படி இந்த இறைவாக்கோடு நம்முடைய சிந்தனைகளை நிறைவு செய்வோம்.
எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகின்றது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.